الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال صلى الله عليه وسلم مهل عليكم الله سبحانه وتعالى ورونك ورثاهم صلاة سلام إلى النبي محمد صلى الله عليه وسلم ورغل ميدم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியோங்கள் தபோ தாபியங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனர் ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளின் ஒரு வாழ்க்கையில் நடக்கமாறு ஏற்றிருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தக்குவாக அனைத்து மாக்குந்தும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்தவன் தான் படைத்த அந்த துனியாவை உலகத்தை வர்ணிக்கின்ற பொழுது மத்தாவும் கலீல் என்று சொல்கிறான். சொற்ப இன்பம் ஏமாற்றக்கூடியன்னு சொல்கிறான். மத்தாவுள் குரு ஏமாற்று பொருள், நம்மை ஏமாற்றக்கூடிய பொருள். பல தகவலுக்கும் துனியா துனியாவுடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். துனியா உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. இப்படி கண்ணியமானவர்களே துனியாவை பற்றி அல்லாஹ் மிக அற்பமாக கேவலமாக இழிவாக பேசுகின்ற நோக்கம் நம்முடைய சிந்தனையை நம்முடைய இலக்கை நம்முடைய குறிக்கோளை மறுமையாக ஆசராவாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. மறுமைதான் வாழ்க்கை. கண்ணியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம் நம்முடைய மௌத். ரூஹு பிரிகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. யார் மௌத்தாகிறாரோ அவருடைய கியாமத் ஆரம்பிக்கிறது. எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கு, கியாமத்தை எப்பொழுது வரும்? கியாமத்தை எப்பொழுது நடக்கும்? ஒருவர் மௌத்தாகுவது அவருக்குரிய கியாமத், ஒருவருடைய உயிர் பிரிவது அவருடைய கியாமத்தினால். பொதுவான ஒரு கியாமத்தினால் இருக்கிறது, அது ஒரு உலகத்துக்கும் வரக்கூடியது. ஒருவருடைய மௌத்து அவருக்குரிய கியாமத். எனவே வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் தான் ஆரம்பிக்கிறது. அதனால்தான் கண்ணியமானவர்களே, நமது நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த அவுலியாக்கள், இறை நேசர்கள் எல்லோரும் துனியாவுடைய உலகளாவிய அமைப்பிலே எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்கள் மறுமையுடைய விடயத்தில், ஆஹராவுடைய விடயத்தில் குறை வைக்கவில்லை, குறை வைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சாதாரணமாக, எளிமையானதாக எப்படி அமைந்திருந்தது என்பதற்கு பல நிகழ்வுகள் சான்று. அதில் ஒன்றுதான், உமரலியிலானவர்கள் வருகிறார்கள் நபியை சந்திக்க. வீட்டிலே நபியவர்கள் உறங்கி இருந்தார்கள். ஒரு ஈச்சம் பாயில், ஈச்ச ஓலையால் செய்யப்பட்ட பாய். எழுந்து உட்கார்ந்த நபியவர்களை பார்த்து உமரலியிலானவர்கள் அழுதார்கள். ஏன் அழுகிறீர் உமரே? அந்த ஈச்சம் பாயுடைய அடையாளம் நபியுடைய உடம்பில் பதிந்திருந்தது. படுக்கின்ற பாய் சொல்லலா, ரோமர்கள், பாரசீகர்கள், இஸ்லாத்துடைய விரோதிகள் எப்படி சுகந்தியாக ஆடம்பரமாக வாழ்கிறார்கள், நீங்களும் நினைத்தால் கொஞ்சம் அது போன்று வாழலாமே, உங்களுக்கும் அப்படி வாழலாமே என்ற கருத்தில் சொன்ன பொழுது, மாலி வலி துனியா, எனக்கும் துனியாவுக்கும் என்ன சம்பந்தம், எனக்கும் துனியாவுக்கும் என்ன நெருக்கம், அது அவர்களுக்கு இந்த உலகில் கிடைக்கும், அது மறுமையில் நமக்காக அப்படிப்பட்ட சுகந்திகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற கருத்தில் சொன்னார்கள் என்றால், நபியுடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை, உறங்குகின்ற பாயும் உடம்பில் அடையாளம் படுகின்ற பாய், ஆனால் மறுமையுடைய வாழ்க்கையை தயாரிப்பதில் நபியவர்கள் முதலிடம், நபியவர்கள் முதலிடம். நபியுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு என்று, நம்முடைய வீடுகளை அந்த காலத்து நபியவர்களுடைய சஹாபாக்களுடைய வீட்டோடு ஒப்பிட்டு பார்த்தால், இந்த காலத்தில் இருக்கின்ற ஒரு ஏழையுடைய வீடு, இந்த காலத்தில் இருக்கின்ற ஒரு ஏழையுடைய வீடு அந்த காலத்தில் ஒரு ஓரளவு வசதி உள்ளவருடைய வீட்டிற்கமானது. துனியாவுடைய நிலைமை ஒரு சிலரை தவிர அதிகமானவருடைய நிலைமை நல்ல ஒரு சீரான அமைப்பு தான் இருக்கிறது. ஆனால் மார்க்க விடயத்தில் குறைவிடுகிறோம், மார்க்கத்தில் குறைவிடுகிறோம். நபியுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு சொல்லுகின்ற நபர், நபியவர்கள் சொல்லுவார்கள், சுஜூது செய்வதற்கு இடம் தேவைப்பட்டால் உறங்கிக் கொண்டிருக்கின்ற, படுத்து கிடக்கின்ற நபியுடைய மனைவி காலை மடிக்க வேண்டும். நபியுடைய மனைவி காலை மடித்தால்தான் தொழுகின்ற நபிக்கு சுஜூது செய்ய இடம் கிடைக்கும். இன்று நம்முடைய வீட்டில் இருக்கின்ற கட்டிலுடைய சைத்தன், நம்முடைய வீட்டில் இருக்கின்ற அந்த பெட்ரூம் படுக்கை அறையுடைய அளவு என்ன, நம்முடைய வீட்டுடைய அளவு என்ன, மார்க்கத்தில் ஏன் குறைவிடுகிறோம்? அந்த வீட்டுக்குள்ளும் நபியவர்கள் இபாதத்தை செய்தார்கள், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார்கள், தீனிலே பரிபூர்ண தன்மை எட்டியிருந்தார்கள். ஆனால் நமக்கு அல்லாஹ் இப்படி தந்தும் மார்க்க விடயத்தில் ஏன் இன்னும் பின்தங்கிக் கொண்டிருக்கிறோம்? கவலைப்பட வேண்டும் கண்ணியமானவர்களே. யாரும் தவறாக இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். ஒரு சில விடயங்களை நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். மின்பலிலே ஹத்தீப் ஏறுகின்ற பொழுது ஜும்ஆ கடமையான ஊரில் இருக்கின்ற யாரும் மஸ்ஜிதுக்கு வெளியில் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மஸ்ஜிதாக நம்முடைய மஸ்ஜித் மாறும் வரைக்கும் நம்முடைய ஊர் அல்லாஹ்வுடைய முழுமையான அருளுக்கு உட்படுமா என்பது கேள்விக்குறி. இது கசப்பு, இதுதான் உண்மை. ஜும்மாவுடைய ஆரம்ப அதானை அல்லது மிம்பரிலே ஹசீர் ஏறிய பிறகு சொல்கின்ற அதானை மஸ்ஜிதில் இருந்து கொண்டு கேட்பார் உண்மையான முஸ்லிம். இந்த ஜும்மாவுடைய ஒரு மனுப்பியாளர் கூடி போனால் ஒரு மனுப்பியாளர் கண்ணிமரளே வாரத்தில் பரலோகத்திலேக்கு நாலாந்து நேரம் கொடுக்க வேண்டும். வாரத்தில் ஒரு மனுப்பியாலும் அல்லாஹ்வுக்காக நாம் கொடுக்க குறைபாடு செய்கிறோம் என்றால் கண்ணியமான அல்லாஹ்வுடைய ஞாபகத்துகளுக்கு நாம் என்ன நன்றி செலுத்தியிருக்கிறோம், என்ன நன்றி செலுத்தியிருக்கிறோம்? சஹாபாக்களுக்கு உடுப்பதை கொழுங்கான உடுப்பு இல்லை, ஆனால் அந்த உடுப்புடன் முன் சப்பில் சொல்வார்கள். சாப்பிடுவதை கொழுங்கான சாப்பாடு இல்லை, சாப்பிட்டோமா இல்லையா நேரத்துக்கு மஸ்ஜிதில் இருப்பார்கள், மஸ்ஜிதில் இருப்பார்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய அதானுக்கு பிறகு கண்ணியமான வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் துனியாவுடைய எந்த சோழிகளிலும் நாம் ஈடுபடுவோம் என்றால் அது நமக்கு திருப்தியாக முடியாது, லாபமாக முடியாது, அது நஷ்டத்தை உண்டு பண்ணும். யூதர்களுக்கு சனிக்கிழமை புனித தினம். அவருடைய பிரதான ஒரு ஊருடைய ஒரு ஊர் மக்கள் கடல் தொழில் செய்தவர்கள், பிரதான தொழில் மீன்பிடி. சனிக்கிழமை மீன் பிடிக்க போகக்கூடாது, இபாதத்துக்கு வணக்க வழிபாட்டுக்கு சனிக்கிழமை திறந்து ஒதுக்க வேண்டும். மீன் பிடிக்க போகக்கூடாது என்ற தினத்தில் வளமையை விட மீன் அதிகமாக வரும் குர்ஆன் சொல்கிறது. பிடிக்க போகவில்லை, சனிக்கிழமை போய் ஒரு கால்வாய் ஒரு வாய்க்காலை வெட்டிவிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த மீன்களை எல்லாம் எடுப்பார்கள். அவர்கள் சனிக்கிழமை முழுமையாக போகவில்லை, இப்படி ஒரு ட்ரிக்ஸை ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள். அவர்கள் மீன் பிடிக்காமல் அப்படி கால்வாய் வெட்டி அப்படியே அடுத்த நாள் மீன்களை பிடித்து வியாபாரம் செய்து வருமானம் ஈட்டினார்கள். வெள்ளிக்கிழமை போன்று அவர்களுக்கு சனிக்கிழமை, அந்த சனிக்கிழமையில் அவர்கள் மீன் பிடிக்க போய் மீன் பிடித்து விட்டு வரவில்லை, சனிக்கிழமை போய் கால்வாய்களை வெட்டி வாய்க்கால்களை வெட்டி கொண்டு அந்த மீனை ஞாயிற்றுக்கிழமை தான் பிடித்தார்கள். அல்லாஹ் கோவித்தான், அந்த கூட்டத்திலிருந்துதான் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்கள். புனித நாளை மதிக்காத விபரீதம். எனவே இந்த வெள்ளிக்கிழமை கண்ணியமானவர்களே நம்முடைய புனித நாள். எல்லா மதத்தவர்களுக்கும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் இருக்கிறது. அந்த அந்த மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் அந்த தேவாலயத்திலே நிறைந்து காணப்படுகின்ற பொழுது அந்த நாளிலே நம்முடைய மஸ்ஜித் ஏன் மிம்பரிலிருந்து ஹதீப் இறங்குகின்ற பொழுதும் நாம் வந்த வண்ணம் இருக்கிறோம் என்பதை மிக கவலையோடு சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இதை மனதுக்கிடுங்கள். சொல்கின்ற விடயம் நமக்கு சில வேளை கசப்பாக பிடிக்காத விடயமாக இருந்தாலும் சொல்கின்ற கடமை இந்த இடத்தில் நிற்கின்ற ஹதீப்மாருக்கு உண்டு. எனவே சொல்வது நம்முடைய கடமை, செய்வது உங்களுடைய கடமை. சொல்கின்ற அமானிதம் நிறைவேறிவிட்டது, செய்கின்ற அமானிதம் உங்களுடைய கையில். தலைப்பை தொடர்கிறது கனிம என்னுடைய தலைப்பு எல்லா துறைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு பொதுவான தலைப்பு. என்ன தலைப்பு? எல்லா நிலைமைகளிலும் மறுமையை இலக்காக கொள்ள வேண்டும். ஆகராதனுடைய குறிக்கோள் இன்று ஒவ்வொருவரும் அரசியல்வாதிகள் கட்சிக்கு ஆதிசேர்க்க முயற்சிக்கிறார்கள், பணக்காரர்கள் பணத்தை காட்டி ஆதிசேர்க்க முயற்சிக்கிறார்கள், படித்தவர்கள் படிப்பை காட்டி ஆதிசேர்க்க முயற்சிக்கிறார்கள், அரசியலில் இருக்கும் வரைக்கும் சேர்கின்ற நபர்கள் இருப்பார்கள், பணம் இருக்கின்ற வரைக்கும் பணக்காரருக்கு பின்னால் வாழ் படிப்பார்கள், ஏதோ ஒரு லாபம் வருகின்ற வரைக்கும் அவருக்கு பின்னால் சுற்றித் திரிவார்கள். கண்ணியமானவர்களே, நாம் உலகத்தில் வாழ வேண்டும் எப்படி என்றால் நம்முடைய ஜனாசா வைபவத்துக்கு ஆள் சேர்ப்பவர்களாக, நம்முடைய மையத்து வீட்டில் எல்லோரும் கையேந்தி அல்லது துவா கேட்கின்ற மக்களை ஒன்று சேர்க்கின்ற வாழ்க்கை வாழ வேண்டும். முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வீடு குடிசை, அவருடைய ஆடை கிழிந்த ஆடை, ஒட்டுப்போட்ட ஆடை, மிம்பரிலே நின்றார்கள் உமர் அலியல்லானவர்கள், ஹதீப் அமீரல் மோமினீர், உலகத்தில் மூன்றில் இரண்டு பங்கை ஆட்சி செய்தவர்கள். அந்த உமர் ரலியல்லாவனுடைய உடம்பில் மிம்பரிலே இருந்த ஆடை எத்தனையோ இடத்தில் கிழிந்து ஒட்டு போட்ட ஆடை, ஒட்டு போட்ட ஆடை. ஆனால் கண்ணியமானவர்களே, உலகத்தில் இருந்து கொண்டே சுவர்க்கத்தில் தனி முத்தால் மாளிகை கட்டுகின்ற வாழ்க்கை, தனி முத்தால் மாளிகை. சாதிமன் மாதவியலானவர்கள் ஹவுஸ் கோங்கரசாருடைய தலைவர் சொல்கின்ற நிதானமாக சுருக்கமாக நான் வைக்கிறேன், நீங்கள் கிரகித்துக் கொள்ளுங்கள். நான் எந்த பட்டியலில் அல்லாவை நெருங்குவது? சாதிமன் மாதவியலானவர்கள் இஸ்லாத்தில் வாழ்ந்தது 5.5-6 வருடங்கள். 30 வயதில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள், 36 வயதில் வபாத்தாயினார்கள். இன்று நமக்கு எத்தனை வயது இஸ்லாத்தில்? 4 பரம்பரை இஸ்லாத்தில். மூதாதையர்கள் முஸ்லிம், பிறந்தது முஸ்லிம் குடும்பத்தில் முஸ்லிமாக வாழ்கிறோம். நம்முடைய நிலைமை அல்லாஹ்வோடு எப்படி இருக்கிறது, என்ன தொடர்பு? 5-6 வருடங்கள் தான் முஸ்லிமாக வாழ்ந்தார்கள், மௌத்தாகிறார்கள், நோயுற்றிருக்கிறார்கள். சுபவு நேரம், தஹஜ்ஜுத் நேரம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். இந்த விடயத்தை மனதில் பதிய வைங்கள். எதை வைத்து இப்படி பார்க்கை அடைந்தார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபியிடம் கேட்கிறார்கள், உங்களுடைய உம்மத்தில், உங்களுடைய சமுதாயத்தில் இன்று யார் மௌத்து, யார் மௌத்து? உங்களுடைய சஹாபி ஒருவர் என்று மௌத்து. மரண அறிவித்தல் எங்கிருந்து வருகிறது? அல்லாவிடம் இருந்து. உயிரை வாங்கிய அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் மரண அறிவித்தல் சொல்கிறான். நபிக்கே தெரியாது மௌத்து செய்யும். அப்படியா நபி அவர்கள், அப்படியா? இரவு சாது கொண்டு மோஹாத் கொஞ்சம் சீரியஸா இருந்தார், கொஞ்சம் நோய் கடுமையாக இருந்தது என்று ஓடி சென்று மசிதிலே ஒரு அறை அமைத்து கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு நோயை சேமநலம் விசாரிப்பதற்கு, சிகிச்சை செய்வதற்கு ஓடி சென்று அறையை திறந்து பார்த்தால் ஜனாசா இருக்கிறது. மரண அறிவித்தலை யார் சொன்னார், யார் சொல்லி அனுப்பினார்? உயிரை வாங்கிய அல்லாஹ் மலக்குமார்களுடைய தலைவர், வகையை கடுத்துக் கொண்டு வருகின்ற மலக்கு. கன்னிமார்களே, பிரமாண்டமான படைப்பு, கண்ணியமான படைப்பு, குரானிலே சொல்லப்பட்ட படைப்பு. யார் ஜிப்ரீலுக்கு விரோதியோ என்று குரான் ஆயத்தை கூட அல்லாஹ் கருதுகிறான். அவர்களுக்கு எச்சரித்து அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் மரண அறிவித்தல் சொல்ல செய்யப்பட்ட சஹாபி இஸ்லாத்தில் வாழ்ந்தது 5.5-6 வருடங்கள். 6 வருடத்தில் தன்னுடைய மரண செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் வரவேற்றார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஏன் தெரியுமா கேட்டேன், இங்கு அவர் மௌத்தாகிறார், இங்கு அவருடைய ரூபம் பிரிகிறது, அல்லாஹ்வுடைய அருஷ் நடுங்குகிறது. அவருடைய ரூபம் பிரிகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருஷ் நடுங்கியது. அதனால் தான் கேட்டேன், உங்களுடைய உம்மத்தில் யார் மௌத் என்று போய் பார்த்தால். அது மாத்திரமல்ல, ஓடி சென்றார்கள் நபியவர்கள் ஜனாதாவை குளிப்பாட்டுவதற்கு. சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் யார் சொல்ல இவ்வளவு வேகமாக செல்கிறீர்கள், சால்வை கீழே விழுகின்ற அளவு வேகம். எங்களை சிரமத்துக்குள்ளாகி விட்டீர்கள், உங்களுடைய வேகத்தில் எங்களால் நடக்க முடியாத அளவு வேகமாக நடக்கிறீர்கள். யாருடைய மையத்துக்கு? அமைச்சருடைய மையத்துக்கா, மந்திரியுடைய மையத்துக்கா, பணக்காரனுடைய மையத்துக்கா, பெரிய செல்வாக்குள்ள மனிதனுடைய மையத்துக்கா? இல்லை, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திய ஒரு அடியாருடைய மையத்துக்கு, அரிசை நடுங்க வைத்த ஒரு அல்லாஹ்வுடைய நல்லடியாருடைய மையத்துக்கு. ஏன் ஓடுகிறீர்கள்? இல்லை, ஹந்தலா என்று சொல்லக்கூடிய சஹாபியை மலக்குமார்கள் குளிப்பாட்டியது போன்று மலக்குமார்கள் இவரை குளிப்பாட்ட முன்னர் அந்த குளிப்பாட்டும் பாக்கியத்தை நான் அடைவதற்கு ஓடுகிறேன். எப்படி பாக்கிய நபியவர்கள் ஜனாசாவை குளிப்பாட்ட விரைந்து சென்றார்கள். அது மாத்திரமல்ல, ஜனாசா குளிப்பாட்டப்படுகிறது, கஃபன் செய்யப்படுகிறது, ஜனாசா தூக்கி கொண்டு செல்லப்படுகிறது. கண்ணியமான மறுமையை இலக்காக கொண்டு வாழ்ந்தால் ஜனாசா வைபவம் திருமண வைபவத்தை விட நிறைந்த கூட்டத்தை சேர்க்கும். திருமணத்துக்கு அழைப்பு கொடுத்தவர்கள் தான் வருவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியாராக வாழ்ந்து மௌத்தாகினால் எங்கெங்கிருந்தெல்லாம் வர முடியுமோ வருவார்கள். அழைப்பில்லை. ஜனாதா தூக்கிக் கொண்டு போகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். மெதுமெதுவாக காலை வைத்து நடக்கிறார்கள். இடம் இருக்கிறது நெருக்கடிக்குள் நடப்பது போன்ற நெரிசலுக்குள். சஹாபாக்கள் கேட்டார்கள், இடம் இருக்கும் பொழுது இந்த அளவு நெருக்கம் காண்கின்ற அளவு இல்லை, ஆனால் நீங்கள் நெருக்கத்துக்குள் நடப்பது போன்று கெட்டுக்களை அருகாமையில் வைத்து நடந்தீர்களே, என்ன அது, அவருடைய விளக்கம் என்ன? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாதுடைய ஜனாதாவுக்கு இதற்கு முன்னர் பூமிக்கு எந்த வேலைக்கும் இறங்காத புதிய 70,000 மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியாராக வாழ்ந்தால் நம்முடைய ஜனாதாவில் மனிதர்களை விட மலக்குகள் அதிகமாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, ஜனாதாவை தூக்கி கொண்டு போகின்ற பொழுது பாரம் குறைந்த ஒரு ஜனாதா கொண்டு விளங்கியது. வெறும்பெடுமையை தூக்குவதற்கும் அந்த பெட்டியில் இருக்கின்ற 10 கிலோ பொருளோடு தூக்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. 5 கிலோ பார்சலை 5 வயது சிறுவன் சிரமப்பட்டு தூக்குவான். 50 வயது நபர் சாதாரணமாக தூக்குவோம். பாரம் குறைந்த வெறும் பெட்டி போன்று அந்த சுந்து ஜனாதா அந்த வைக்கின்ற சுந்து தூக்கி கொண்டு போவதை போன்று தென்படுகிறது. நயவஞ்சகர்கள் பரிகாசம் செய்தார்கள், சாதுடைய ஜனாதா பாரம் இல்லை, அல்ல கேவலப்படுத்தி விட்டார் என்ற கருத்தில் பேசினார்கள். நபி அவருடைய காதுக்கு கேட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், ஏய் முனாஃபிக்களே, சாதுடைய ஜனாதா ஏன் பாரம் இல்லாதது போன்று விளங்குகிறது தெரியுமா? உங்களுடைய பார்வையில் மனிதர்கள் தூக்கிச் செல்கிறார்கள், நான் பார்க்கிறேன் அவருடைய ஜனாதாவை மலக்குமார்கள் தூக்கி கொண்டு போகிறார்கள். எந்த அரசியலால் எடுத்த பாக்கியம், எந்த பணத்தால் எடுத்த பாக்கியம், எந்த குடும்ப கௌரவத்தால் எடுத்த பாக்கியம், எந்த படிப்பால் எடுத்த பாக்கியம், ஈமான் நல்லமல், அல்லாஹ்வுடைய அன்பு, நம்முடைய ஜனாதாவுடைய கண்ணியம், நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவு. அதிகமானவர்கள் நம்முடைய பிரபலியத்தை வைத்து சேருவது அல்ல நோக்கம். சேர்கின்ற ஒவ்வொருவரும் அல்லது மனதால் துவா கேட்க வேண்டும். உறவினர்கள் அல்ல, நம்முடைய ஜனாதாவை கண்ணீர் வடிக்க வேண்டும். நம்முடைய நண்பர்கள் அல்ல, நம்முடைய ஜனாதாவில் அவர்கள் கையேந்தி துவா கேட்க வேண்டும். சிலவேளை நம்மை நேரடியாக சந்தித்திருக்கவும் மாட்டார்கள், ஏதோ இடத்தில் கண்டிருப்பார்கள், நம்முடைய ஜனாதாவுக்கு அல்ல அவர்களை வரவேற்பான். இதுதான் வாழ்க்கை. ஜெயிலுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்னுடைய தலைப்பு நான் ஆரம்பித்து சொல்லிக்கொண்டேன், தாமதித்து வருகின்ற சகோதரிகளுக்கு தெளிவாக இருப்பதற்கு சொல்கிறேன். எல்லா தலைப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு பொது தலைப்பு என்ன தெரியுமா? துனியாவில் எந்த நிலைமையில் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி மறுமை இலக்காக கொள்ள வேண்டும். எந்த நிலைமையில் வாழலாம், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவேன் இந்த நிலைமையில் என்ற வாழ்க்கை மறுமை இலக்கு. அப்படி இலக்குடைய மைய ஜனாதா, இலக்குள்ளவருடைய ஜனாதா கண்ணியமாக அமையும், மைய கௌரவப்படுத்தப்படும், அவருடைய மௌத்து அழகாக அமையும். அவருடைய மகன் அலி தன்னுடைய தந்தையுடைய பெயரை மகனுக்கு வைத்தார். இவர்கள் கண்ணியமானவர்களே, வஃபாத்தாயினார்கள். நபியுடைய பேர குழந்தையின் மகன். ஜனாசா வீட்டிலே உறவினர்கள் அழுகிறார்கள், துவா கேட்கிறார்கள், நெருங்கியவர்கள் அழுகிறார்கள். ஒரு கூட்டம் உறவினர்களும் அல்ல, நண்பர்களும் அல்ல, நெருங்கியவர்களும் அல்ல, அழுதார்கள், துவா கேட்டார்கள். ஒப்பாரி அல்ல, துவா. உறவினர்களை விட சற்று துவாவும் அழுகையும் அதிகமாக இருந்தது. கேட்கப்பட்டது, நீங்கள் யார், இவர் யார், உங்களுக்கு இவர் யார்? உறவினரா இல்லை, நண்பரா இல்லை, நெருங்கியவரா இல்லை. சொன்னார்கள், நாங்கள் இந்த ஊருடைய ஏழைகள், இந்த ஊருடைய அனாதைகள், இந்த ஊருடைய விதவைகள், இந்த ஊரிலே சிரமப்படுபவர்கள், பொருளாதார நெருக்கடியில் வாழ்பவர்கள், ஏன் இப்படி அழுகை? இந்த சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன், நிதானமாக கவனியுங்கள். ஏன் இப்படி அழுகிறீர்கள், இப்படி துவா கேட்கிறீர்கள்? உறவினர்களை விட அதிகமான துவாவும் அழுகையும் இல்லை. எங்களுடைய வீட்டு கதவை காலையில் திறக்கின்ற பொழுது சுப நேரத்திலே வீட்டுக்கு முன்னால் ஒரு ஒரு நாளுக்கு தேவையான உலர் உணவு பொதி ஒன்று இருக்கும். அன்றைய நாளுடைய சாப்பாட்டுக்கு குடிப்புக்கு தேவையான பொருட்கள் எடுப்போம், பாவிப்போம். யாரென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தோம், எல்லோரும் உறங்கிய பிறகு மிக தாமதித்து இரவோடிரவாக கொண்டு வந்து வைத்துவிட்டு போகிறார், அடையாளம் காணவில்லை. இன்று காலையிலே வாசல் கதவை திறந்தோம், பார்சல் இல்லை, பார்சல் இல்லை. இரண்டு முடிவுக்கு வந்தோம். ஒன்று, இதுவரைக்கும் நமக்கு இரவோடிரவாக நமக்கு வாழ்க்கைக்கு அன்றைய தினத்துக்கு தேவையான பொருட்களை அல்லாவுக்காக யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து வைத்துவிட்டு போகின்ற நபர் ஊரில் இல்லை, சரியான போயிருப்பார், அல்லது உலகத்திலேயே இல்லை, மௌத்தாகி இருப்பார். இரண்டு முடிவோடு வந்தோம், விசாரித்தோம். யாராவது ஊரில் வசதி உள்ளவர்கள் அல்லது கொஞ்சம் ஊரில் முக்கியஸ்தர்கள் வெளியில் சென்றிருக்கிறார்களா? அப்படி யாரும் ஊரை விட்டு வெளியே செல்லவில்லை, எல்லோரும் ஊரில் தான் இருக்கிறார்கள். அன்றைய நாள் யாரும் பிரயாணம் போயிருக்கவில்லை. அப்பொழுது முடிவெடுத்தோம், எமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த பார்சலை வைத்தவர் மௌத்தாக இருப்பார். யார் மௌத்தர்? விசாரித்தோம், இந்த மேதை, இந்த நல்லடியார், இந்த நபியவர்களுடைய குடும்பத்தில் வந்த வாரிசு மௌத்தாக இருக்கிறார். நிச்சயமாக இவர்தான் ஒவ்வொரு இரவும் நமக்கு தேவையான பொருட்களை யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து வைத்து நமக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் என்று முடிவு செய்தோம். அதனால் தான் நம்முடைய உள்ளத்தால் கவலை, நம்முடைய உள்ளத்தால் துவா, நம்முடைய நாவால் துவா, இப்படி அழுகிறோம் என்று சொன்ன பொழுது குளிப்பாட்டிய நபர்கள் பக்கத்திலிருந்து உடனே சொன்னார்கள், உண்மையிலே நீங்கள் சொல்வதற்கும் நாங்கள் கண்ட காட்சிக்கும் பொருத்தம் ஏற்படுகிறது. நாங்கள் ஒரு காட்சியை கண்டோம், ஒரு அடையாளத்தை கண்டோம். என்ன அடையாளம் தெரியுமா? இவர் கண்ணியமான குடும்பம், இவர் நபியுடைய பரம்பரை, அஹலுல் பைத், ஹுசைனுடைய மகன். இவருடைய முதுகிலே மூடை தூக்கிய நாட்டாமையுடைய அடையாளம் இருந்தது. இவர் மூடை தூக்கியதை நாங்கள் கண்டது கிடையாது, இவர் எந்த விதமான நாட்டாமை வேலை செய்யறது கிடையாது, எந்த மூடைகளை தூக்கி இந்த அடையாளம் தோள்பட்டையிலே ஏற்பட்டது என்று நாமும் தடுமாறினோம், நாமும் சிந்தித்தோம், யோசித்தோம், முடிவு கிடைக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் சொல்கின்ற நிகழ்வோடு இணைத்து பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அந்த உணவு பொதிகளை சுமந்துதான் இந்த அடையாளம் வந்திருக்கிறது. செய்த அமல், கொடுத்த உதவி, போட்டோ பிடித்து, வீடியோ எடுத்து, பேனர் அடித்து, பத்திரிகையிலே முன்பக்கம், பேஸ்புக்கிலே லைக் வாங்குவதற்கல்ல, ஜனாதாவை குளிர்பாட்டும் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அல்லாவுக்காக வாழ்ந்த வார்த்தை ஆரம்பத்தில் சொன்னேன், வாழ்க்கை அல்லாவுக்கு மரண அறிவித்தல் ஜிபிலடித்தார் சொல்கிறார்கள். ஜனாதாவை மலக்கமார்கள் தூக்குகிறார்கள், ஜனாதாவுக்கு மலக்கமார்கள் இறங்கினார்கள். அதே போன்று நபி இன்னும் சொன்னாங்க, சாதகர் உடையதிலே சாதுக்கு நபிக்கு ஒரு புடவை கிடைத்தது, அதை ஒரு சஹாபி பிடித்து பார்த்து மெதுவா மிருதுவான ஒரு புடவை துணி சாதல் இல்லை நார்மல் சொன்னீங்க, பிடித்து பார்க்கின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த ஆடை துனியாவுடைய இந்த புடவை பிடித்து பிடித்து தடவை பார்க்கிறீர்கள், எவ்வளவு மிருதுவானது என்று, மிருதுவானது என்று. சாதுக்கு, சாதலிலானவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் கொடுத்து கொடுக்கின்ற ஒரு லேஞ்சி, லமிஞ்சி விசாத், சுவர்க்கத்தில் கொடுக்கின்ற ஒரு கைக்குட்டை, ஒரு லேஞ்சி, கை லேஞ்சி, இதை விட மிருதுவானது, இதை விட பெருமதியானது. சுவர்க்கத்தில் கண்ணியமானவர்கள் என்ன கிடைக்கும், ஒரு லேஞ்சி கிடைப்பதை கூட நபியவர்கள் சொல்லி காட்டினார்கள். மறுமை இலக்காக கொண்ட வாழ்க்கை கண்ணியமான, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மௌத்து எப்படி அமையும், நம்முடைய வாழ்க்கை எப்படி கழிகிறது, நம்முடைய ஈமானுடைய நிலைமை என்ன, நம்முடைய இபாதத்துடைய நிலைமை என்ன, நம்முடைய குரானுடைய நிலைமை என்ன, நம்முடைய கொடுக்கல் வாங்கலுடைய நிலைமை என்ன, நம்முடைய குடும்ப வாழ்க்கையுடைய நிலைமை என்ன, எல்லா விடயத்திலும் கண்ணியமானவர்களே மறுமை இலக்காக கொண்டால் வாழ்க்கை தீன்மயப்படும், மார்க்கமயப்படும். மறுமைதான் இலக்கு. இங்கு வருகின்ற கஷ்டம் நிரந்தரமானதல்ல, இங்கு வருகின்ற சிரமம் நீங்கிவிடும், பசி வரும், சாப்பாடு கிடைத்தவுடன் நீங்கிவிடும், களைப்பு வரும், தூங்கி எழும்பினால் நீங்கிவிடும், காயம் வரும், மருந்து கட்டினால் சுகமாகிவிடும், நோய் வரும், சிகிச்சைக்கு பின்னால் சுகமாகிவிடும்,
கனிமணி மறுமையிலே இன்பம் இன்பமேதான், துன்பம் துன்பமேதான். அதுதான் விளக்கு. இங்கு வருகின்ற பசி பட்டினி பச்சை தண்ணீரை குடித்தால் போய்விடலாம். இங்கு வருகின்ற பசியும் பட்டினி தாகமும் ஏதோ ஒன்றை சாப்பிட்டால் போய்விடும். ஆனால் கண்ணியமானவர்களே, பாவத்தோடு பாவக்கரையோடு மௌத்தாகினால் சக்கலாத்திலே வருகின்ற தாகம் கடல் நீர் முழுவதையும் குடித்தாலும் தீராத தாகம். இதான் வாழ்க்கை. கடல் நீர் முழுவதும் எத்தனை லிட்டரை குடிக்க முடியும்? கடும் தாகம், 3-4 மணிச்சாலும் விளையாடி ஒரு வீரர் எத்தனை லிட்டர் குடிப்பார்? குடிப்போனால் துனியாவுடையது அற்பம், துனியாவுடையது சொற்பம், துனியாவுடையது சாதாரணம். சக்கராத்திலே பாவி தொழாதவர் அல்லாவை மறந்து வாழ்ந்தவர் என்று வருகின்ற தாகம் கடல் நீர் முழுவதை குடித்தாலும் தீராத தாகம், தீராத தாகம். நரகவாதிகள் சொர்க்கவாதிகளுக்கு நினைத்ததெல்லாம் கிடைக்கும், நினைத்த இடத்தில் கிடைக்கும், நினைத்த பணி கிடைக்கும். பறவை ஒன்று பறக்கும், இது பொறித்து சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பார். பொறித்து முன்னால் இருக்கும் பழங்களை ஏறி பிக்க தேவையில்லை. பழங்கள் குதூபுகா தானியா, சொர்க்கத்து கனிகள் தானியா பக்கத்தில் இருக்கும். சொர்க்கவாதிகளுக்கு நினைத்தது நடக்கும். தேன் ஆறு, மது ஆறு, பால் ஆறு, நீர் ஆறு, ஆற்றங்கரைக்கு தேவை என்றால் ஆசை என்றால் செல்லலாம். தேன் அருந்த வேண்டும் என்றால் போக தேவையில்லை. தேன் ஆற்றிலிருந்து தேன் அப்படியே வாய்க்காலாக வரும். இது சொர்க்கம். மறுமை இலக்காக கொண்டு வாழ்ந்தால் இது கிடைக்கும். மறுமையை மறந்து வாழ்ந்தால் துனியாவில் 2 ஆயத்துக்களுடைய சுருக்கத்தை முன்வைக்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு ஆயத்தை ஓதினேன். விசுவாசத்தோடு நல்ல அமல் செய்தால் பல ஹயாத்தன் மனமான நிம்மதியான என்ன சங்கடமில்லாத துக்கமில்லாத கேவலமில்லாத வாழ்க்கையை கொடுப்போம். அல்லாஹ் கொடுத்தார். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் நிலத்தில் இழுக்கப்பட்டார்கள், சுடுமணலிலே வேக வைக்கப்பட்டார்கள். டைம் டேபிள் நேர அட்டவணை போட்டு பாடத்துக்கு டைம் டேபிள் போடுவது போன்று டைம் டேபிள் போட்டு வேதனை செய்வார்கள். அபூஜாருடைய ஷைபாவுடைய தவணை வேதனை, உடம்புக்கு காயம், உடம்பு வெயிலில் வெந்து கருப்பு, ஏற்கனவே நிறம் கருப்பு அப்படியே வெந்து போயிருக்கிறது. கண்ணியமட வாழ்க்கை எப்படி இருந்தது? உள்ளம் எப்படி இருந்தது? உள்ளத்தில் அல்லாஹ், உள்ளத்திலே அல்லாஹ் ஒருவன். நெருப்பில் போட்ட ஹப்பா ரலியல்லாஹு உள்ளம் எப்படி இருந்தது? அல்லாஹ் நெருப்பில், நெருப்பு தனிலே வெந்து கொண்டிருக்கிறார்கள். உடம்பில் இருக்கின்ற கொழுப்பு நெருப்பை அணைக்கிறது, ஆனா உள்ளத்தில் அல்லாஹ். அதனால தான் கண்ணியமடலே சுவர்க்கத்துக்கு போனார்கள் நபி அவர்கள். உலகத்திலிருந்து கொண்டு சுவர்க்க காட்சிகளை எல்லாம் பார்க்க வைத்தான். சுவர்க்க ஒரு உலா வந்தார்கள். அந்த நிலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது, ஒரு சிலர் கடவிலும் கண்டிருக்கிறார்கள், பிலால் சுவர்க்கத்துக்கு நான் செல்கின்ற பொழுது என்னுடைய கால் சத்தத்துக்கு, நான் நடக்கின்ற சத்தத்துக்கு பக்கத்திலே உங்களுடைய காலடி சத்தம் கேட்கிறதே, என்னாவல் செய்கிறீர்கள்? உடம்பில் காயம், நிறம் கருப்பு, குடும்ப பின்னணி பீரோ பூஜ்ஜியம், அடிமையாக விற்கப்பட்ட ஒரு பொருள். ஒருவர் 1000 தீனார் திருகத்துக்கு வாங்கி 1200 திருகத்துக்கு விற்கப்படுகின்ற பொருளாக இருந்தவர்கள். சுவர்க்கத்தில் நபிக்கு பக்கத்தில் நடக்கின்ற பாக்கியம் எதனால் கிடைக்கிறது? எந்த பணத்தால், எந்த செல்வாக்கால், எந்த ஒன்றுமே இல்லை. துனியாவுடைய பார்வையில் மூக்கு செப்பையான எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த அடிமை. சுவர்க்கத்தில் நபிக்கு பக்கத்தில் நடை, காபாவுக்கு மேலே ஏறி அதான் சொல்கின்ற பாக்கியம். காபத்துல்லாவை நிர்வாகம் செய்த நிர்வாகிகளுக்கு கூட கிடைக்காத பாக்கியம் காபாவுக்கு மேலே பசு மக்காவிலே மக்காவுடைய வெற்றியிலே ஏறி அதான் சொல்ல வைக்கின்ற பாக்கியத்தை அடைந்தார்கள். எதனால்? மறுமையை இலக்காக கொண்டதனால். மறுமை இலக்கு ஒவ்வொருவருக்கும் விளக்கு மருமை. திரைக்கண்ணியமானவர்களே, பேசுவதற்கு பல விடயங்கள், பல தலைப்புகள் இருக்கின்றன. பேச நினைத்த விடயங்களை பேசுவதற்கு சகோதரர்கள் உதவி செய்ய வேண்டும். ஹுத்பா இறுதியாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன், மின்பரிலே ஹத்தீப் ஏறுகின்ற பொழுது வைராக்கியம் வைகிறோம். எத்தனை விடயங்களுக்கு வைராக்கியம் வைக்கிறோம்? ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று வைராக்கியம் வைத்தால் வாங்காமல் விடுவதில்லை. வெளிநாடு யூரோப் செல்ல வேண்டும், வைராக்கியம் வைத்தால் கடன் வாங்கி வயலை விட்டு தோட்டத்தை விட்டு போகிறோம். இந்த வீட்டில் திருமணம் முடிக்க வேண்டும் என்று வைராக்கியம் வைத்தால் அந்த வீட்டில் பொன்னெடுப்பதற்கு முயற்சி செய்கிறோம், அடைகிறோம். இந்த டிகிரியை வாங்க வேண்டும் என்று வைராக்கியம் வைத்தால் அடைகிறோம், டிகிரி வாங்குகிறோம். வைராக்கியம் வையுங்கள். ஜும்மாவுடைய கிணத்திலே ஹத்தீப் மின்பருக்கு ஏறுகின்ற பொழுது இந்த கூட்டம் மஸ்ஜிதில் இருக்க வேண்டும். நம்முடைய பணிவாக அன்பாக நம்முடைய கடமை என்பதால் தெளிவாக சொல்கிறேன். ஏனென்றால் ஹத்தீமாருடைய உள்ளத்தில் சில விடயங்களை அமானிதமாக ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏறுகிறார்கள். சகோதரர்கள் வருவது பிரசங்கத்தை முடிக்கின்ற நேரத்தில் என்றால் இது அமானித மோசடி. எனவே கண்ணியமான ஒவ்வொருவரும் இலக்கு மறுமை, சிறு குழந்தை எடுத்துக்கொண்டாலும் இலக்கு மறுமை, இலக்கு என்னுடைய குறிக்கோள் மௌத்துக்கு பின்னால் நிம்மதியாக வாழ்வது. பெண்களை எடுத்துக்கொண்டாலும் இலக்கு குறிக்கோள் மறுமை. ஃபாத்திமா ரலியல்லாஹுவின் வாழ்க்கை, நபியுடைய மகள், எப்படிப்பட்ட வாழ்க்கை கண்ணியமானவர்களே! சாப்பிடுவதற்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை. தங்க மலைகளை தங்கமாக்கி தரவா? வேண்டாம். ஒரு நாள் சாப்பாடு உனக்கு நன்றி செலுத்துவேன், ஒரு நாள் பசி சபர் பொறுமை செய்வேன். இப்படி வாழ்க்கை. ஒரு நண்பருடைய வீட்டில் நபியவர்கள் சாப்பிட்டு விட்டு நண்பருடைய அனுமதியோடு கொஞ்சம் உணவை எடுத்து என்னை கொஞ்சம் அனுமதி தாருங்கள், நிகழ்வை பாருங்கள், கண்ணியமானவர்களே, ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அந்த வாழ்க்கை ஆபத்து, ஆடம்பரம் ஆபத்து, துனியா தொழுகைக்கு இபாதத்துக்கு ஈமானுக்கு தடை. எத்தனை பேர் கல்வி நடந்தது? பிரவுனுக்கு அரசாங்கம் ஆட்சி தடை, ஹாரோனுக்கு பணம் பொருளாதாரம் தடை, ஆமானுக்கு நம்ரூதுக்கு சஜ்ஜாதுக்கு அரசியல் பணம் தடை, அபூஜஹல் போன்றவர்களுக்கு துனியாவுடைய செல்வாக்கும் அறிவும் ஞானமும் தடை, தீனுக்கு துனியா அளவும் இருக்கின்ற பொழுது தடை ஏற்படும். நபியவர்கள் அந்த வாழ்க்கை எடுக்கவில்லை. கொஞ்சம் அனுமதி தாருங்கள், கொஞ்சம் உணவை நான் எடுத்து என்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு நான் அனுப்புகிறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய மகள் ஃபாத்திமா சாப்பிட்டு இன்று மூன்று நாட்கள், மூன்று நாள் மகள் பசி. ஒரு பெண் துவா செய்திருந்தால் மண்ணு சல்வா இறங்கும். பனு இஸ்ராயேலுக்கு இறங்கிய மண்ணு சல்வா என்ற உணவை இறக்கியிருக்கலாம் குடும்பத்துக்கு, மகளுக்கு. மறுமை இலக்கா? பசியோடு இருக்க தயார். அந்த அந்த வளர்ப்பு தான் சுவர்க்கத்து பெண்களின் தலைவி. நபியவர்கள் துவா கேட்டெடுக்கவில்லை அந்த பாக்கியத்தை. நபியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த விசேட துவாவை எந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்கவில்லை. யாரு சுவர்க்கத்து பெண்களின் தலைவியாக என்னுடைய மகளை ஆக்கு என்று துவா செய்த ஒரு நிகழ்வை காட்டுங்கள் பார்க்கலாம். இல்லை, மகளை மார்க்கத்தோடு வளர்த்து மகளாக அடைந்த பாக்கியம். மகள் அடைந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் என்பதால் அல்ல, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய தீன் அவர்களை சொர்க்கத்து பெண்களின் தலைவியாமார்கள். ஹசன் ஹுசைனை சொர்க்கத்து வாலிபர்களாக மாற்று என்ற ஒரு துவாவை காட்டுங்கள் பார்க்கலாம். நபியுடைய துவாவை ஹசன் ஹுசைனை சொர்க்க வாலிபர்களின் தலைவர்களாக மாற்று என்று இல்லை, வளர்த்த வளர்ப்பு அப்படி மாற்றியது. வளர்த்த வளர்ப்பு, கட்டுப்பாடான வளர்ப்பு. இங்க இருக்கின்ற பசியை தாங்கலாம், அங்க இருக்கின்ற பசியை தாங்க முடியாது. சதக்காவுடைய ஈட்டம்பளம் ஹராம். நபியுடைய குடும்பத்துக்கு பொது சொத்து, பொது சொத்தில் விளையாடுகின்ற காலம், பொது சொத்தில் தலைவிரித்து விளையாடுகின்ற காலம். அது பள்ளி சொத்தாக இருக்கலாம், மக்களுடைய சொத்தாக இருக்கலாம், அரசாங்க பணிக்கின்ற பணி தொழிலாளர்கள் இருக்கலாம், அரசாங்க காரியாலய சொத்துக்களாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம். பொது சொத்தில் விளையாடினால் மறுமை இலக்காக உள்ளவர் பொது சொத்தில் கவனமாக இருப்பார், மறுமையை மறந்தவர் பொது சொத்தில் விளையாடுவார். ஒரு ஈட்டம் பலம். இறுதியாக முக்கியமான சில நிகழ்வுகளை முடிக்க நினைக்கிறேன். எப்படிப்பட்ட வீடு என்று தெரியும்? இரண்டு மூன்று ஜனங்கள் சாப்பிடாமல் கழிக்கின்ற வீடு. ஒரு ஈட்டம் பலம், அதற்காவது ஈட்டம் பலம். ஒரு ஈட்டம் பலம் எவ்வளவு? நம்முடைய ஒரு தொகைக்கு பெருமதி, ஒருவாவுடைய தொகை அரபு நாட்டில் ஈட்டப்பட விலை குறைவு. அந்த ஒரே சம்பளம் விழுந்திருக்கின்ற பொழுது பசியோடு இருக்கின்ற என்னுடைய ஈரக்குலையின் ஒரு துண்டென்று வர்ணித்த அந்த மகனுடைய பிள்ளை ஹசன் அல்லது ஹுசைன் அவருக்கு தெரியாதது, அவருடைய விபரீதம் தெரியாது, சிறியவர் தூக்கி வாயிலை போட்டு மெழுகின்ற பொழுது நபியவர்கள் கண்டார்கள். பொது சொத்து, ஏழைகளுடைய சொத்து, அனாதைகளுடைய சொத்து, சதக்கா நம்முடைய குடும்பத்துக்கு ஹராம், மகன் இன்னும் ஒன்று தருவா என்று தீர்த்தி விடாமல் ஊட்டி விடாமல் மகனே இந்த பசியை நீ பொறுத்துக்கொள், இதான் உள்ளர்த்தம், உள்ளர்த்தம் இதுதான், இந்த பசியை பொறுத்துக்கொள், நீ சதக்காவுடைய ஈட்டம்பழத்தில் உள்ளே ஒரு ஈட்டம்பழத்தை சாப்பிடுவது நம்முடைய குடும்பத்துக்கு வந்ததால் அல்லாஹ் வெறுக்கின்ற விடயம் என்று அதை துப்பி எறிந்திரு, அது அது அசுத்தம் என்ற கருத்திலே வாயிலிருந்து ஈட்டம்பழத்தை வெளியில் எடுத்து போட்டு ஹராத்தை விட்டு பாதுகாத்து வளர்த்த பிள்ளைதான் சொர்க்க வாலிபர்களின் தலைவர். துவாவால் அடைந்த பாக்கியம் அல்ல, பிள்ளை அப்படி வளர்த்து அடைந்த பாக்கியம். மறுமை இலக்கு இங்கு பசியை பொறுத்துக்கொள் மகனே, நீ சொர்க்க வாலிபர்களின் தலைவர் ஆகுவாய் என்ற எதிர்பார்ப்பு. இணை கண்ணியமானவர்களே, உமர் பின் அப்துல் அஸீஸ் அல் அலி பேரரசர், ஐந்தாவது கலீஃபா என்று வர்ணிக்கப்பட்டவர், ஒரு நாள் வீட்டுக்கு வருகிறார். சிறிய நிகழ்வு சுருக்கமாக முடிக்கிறேன். மறுமை இலக்காக இருந்தால் உலகத்துடைய கஷ்டங்கள் மிக இலகுவாகும். மறுமையை மறந்தால் ஒவ்வொரு நேரம் அந்த திக்ரி பைனலவும் ஆயுஷம் தங்கா நெருக்கடியான வாழ்க்கை. எல்லா துறையிலும் நெருக்கடி, எங்கு போனாலும் நெருக்கடி, குடும்பத்திலும் நெருக்கடி, ஊரில் நெருக்கடி, உலகத்தில் நெருக்கடி, தற்கொலை செய்யும் வரைக்கும் உள்ளத்தில் நெருக்கடி. மறுமையை மறந்தால், ஈமானை மறந்தால், இபாதத்தை மறந்தால், அல்லாவை மறந்தால், ஹராம் ஹலால் பேணாவிட்டால், குடும்ப வாழ்க்கையை சீராக்காவிட்டால், குடும்ப வாழ்க்கை கொடுக்கல் வாங்கலை சீராக்காவிட்டால், பண்பாட்டை சீராக்காவிட்டால், தங்கா நெருக்கடியான வாழ்க்கை. மறுமையில் குருடராக எழுப்பப்படுவார். ஈமானுக்கு ஒளி இருக்கும், இவருக்கு குருட்டுத்தனம் இருக்கும். இறுதி ஆட்கள் என்ன நிகழ்வு, எந்த இடத்தில் இருந்தாலும் என்னுடைய இலக்கு மறுமை. துனியாவில் சுகண்டி அனுபவிப்பதல்ல, மற்றவனுடைய பணத்தில் வாழ்வதல்ல, மற்றவனை ஏமாற்றிவிட்டு நான் வீடும் வாகனமும் வாங்குவதல்ல, கட்டுவதல்ல, வெளிநாடு சென்று அறமான தொழிலில் ஈடுபடுவதல்ல, யாரும் பார்ப்பதற்கில்லை, கேட்பதற்கில்லை. யூகேயில் இருக்கிறேன், பிரான்சில் இருக்கிறேன், கனடாவில் இருக்கிறேன், எந்த ஹராத்தை செய்தாலும் ஊரார்கள் காண மாட்டார்கள் என்று இங்கு வீட்டையும் வாகனத்தையும் வாங்குவதற்கு ஹராமான டொலரோ பவுனோ ரியாலோ வரக்கூடாது. ஒரு ஈட்டம் பழத்தை ஹராமாக வாய்க்குள்ளே விட விடவில்லை நபி அவர்கள். இதான் மறுமை இலக்கான மனிதருடைய பண்பு. உமர் நகரத்தினர்கள் பேரரசர், ஐந்தாவது கலீஃபா, இரண்டு வருட ஆட்சி, பரம விரோதிகள் மனிதர்களுக்குள் இருந்து இருப்பதை விட ஓனாயும் ஆடும் ஒரே நிலத்திலே மேய்கின்ற காலம், ஒரே குப்பைச்சட்டியிலே மேய்கின்ற காலம், ஒற்றுமை. ஓனாய்க்கும் ஆட்சிக்கும் இடையில் கூட விரோதம் கலைந்தான் அல்லாஹ். அவ்வளவு நேர்மையான ஆட்சி. வீட்டுக்கு வருகிறார்கள் இரவு சாப்பாட்டு நேரம், பெண் குழந்தைகள் அழுகிறார்கள் கேள்வி கேள்வி. பணிவிடைக்கு இருந்த வேலைக்கார பெண்ணிடம் கேட்டார்கள், பராமரிக்கின்ற பெண்ணிடம், என்னுடைய மகள்மார் ஏன் அழுகிறார்கள்? கலீஃபா அமீருல் முஃமினீன் ஜனாதிபதியுடைய ஸ்தானம், பிள்ளைகளுக்கு சொத்து கேட்டு அரசாங்க சொத்துக்களை பிள்ளைகளுடைய பெயர் எழுதி வைத்தார்களா? மறுமை இலக்கு உலகத்தில் எது கிடைக்காவிட்டாலும் சுவர்க்கத்தில் இன்பமாக வாழ வேண்டும். கலீஃபா அவர்களே, உங்களுடைய மகள்மார்களுக்கு இன்று இரவு சாப்பாடு சாப்பிடுவதற்கு, ரொட்டி சுடுவதற்கு மாவு கிடையாது, வெறும் வெள்ளப்பூடு பருப்பு, வெள்ளை பூண்டையும் பருப்பையும் சாப்பிட்டு அவர்கள் வாயை மூடிக்கொண்டார்கள். வாயை மூடிக்கொண்டுதான், ஏன் வாயை மூடி அழுகிறார்கள்? அந்த வெள்ளை போன்றுடைய வாடை உங்களுக்கு விளங்கக்கூடாது என்பதற்காகத்தான் அழுகிறார்கள். அந்த பசி பட்டினியால் தான் அழுகிறார்கள் என்று சொன்ன பொழுது உமர் பின் அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், மகள்மார்களே, பிள்ளைகளே, நினைத்தால் ஆடம்பரமாக வாழ வைப்பேன், அரசாங்க சொத்திலிருந்து அள்ளி தருவேன், ஆனால் நீங்கள் நினைக்கொள்ள விடயத்தை சொல்ல வேண்டும், நான் உங்களை சுகண்டியாக ஆடம்பரமாக நல்ல செல்வ செழிப்போடு வாழ வைக்கிறேன், அதற்கு பதிலாக உங்களுடைய தந்தையை அல்லாஹ் நரகத்தில் போடுவதற்கு விட்டு கொடுப்பீர்களா? அழுக அழுகை பன்மடங்காகி மையத்து வீடு போன்று மாறிவிட்டது வீடு. கன்னிமார்கள் இதுதான் வாழ்க்கை. அரசியல், பணம், பட்டம், பதவி, கௌரவம் அடைவதல்ல இலக்கு, அல்லாஹ்வுடைய அருளை அடைவது இலக்கு, நம்முடைய மையத்தை மலக்குமார்களை இறக்குவது இலக்கு, நம்முடைய ஜனாதாவை மலக்குமார்களை கொண்டு தூக்க வைப்பது இலக்கு. ஒவ்வொரு வானத்திலும் இறுதியாக இரண்டு நிமிடம் இதோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸோடு முடிக்கிறேன். இங்கு வாடை நறுமணம் 1000 ரூபாயுடைய அத்தர் இருக்கிறது, 10000 ரூபாய்க்கு வாசனை தெரிவு இருக்கிறது, 1 லட்சத்திற்கும் சென்ட் இருக்கிறது, 5 லட்சத்திற்கும் வாசனை தெரிவியும் இருக்கிறது உலகத்தில். சில ஒரு தோழாவுடைய அத்தர் நம்முடைய கணக்கில் 10 லட்சத்துக்கும் இருக்கிறது உலகத்தில் இருக்கிறது. பாவிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஒரு தோழ அத்தர் கன்னிமணலே வாசம் பூசுகிறோம், ஆனால் தீன் இல்லை, ஈமான் இல்லை, வெறும் பாடை என்றால் நமது ரூகு நாறும். ரூகுக்கு மனம் இருக்கிறது, ரூகுக்கு நாற்றம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மறுமை இலக்காக இருந்தால் ரூகு மணக்கும், நம்முடைய வாழ்க்கை துனியா இலக்காக இருந்தால் ரூகு நாறும். ஹதீஸ். நல்ல மனதுடைய ரூகு பிரியும், ஒவ்வொரு வானத்தையும் தாண்டி செல்லும். ரூகை கொண்டு போகின்ற பொழுது எல்லா வானத்தில் உள்ள மலக்குமார்களும் இறந்து நின்று கௌரவித்து மரியாதை செய்து நல்ல ரூகு, நல்ல உயிர், நறுமணமான நல்ல பரிசுத்தமான ரூகு, நல்ல மனிதனுடைய ரூகு, யாருடைய ரூகு இது என்று பாராட்டி கௌரவித்து கூப்பிடுவார்கள். இந்த நல்லாடியாருடைய ரூகு, இந்த இபாதத்தாருடைய, இந்த தக்குவதாரியுடைய, இந்த நேர்மையாளருடைய, இந்த இறைச்சம் உள்ளவருடைய ரூகு என்று வர்ணிப்பார்கள். நுகர்வார்கள், அந்த மனத்தை கௌரவமாக அனுப்பி வைப்பார்கள். பாவியுடைய ரூகு போகும். மணக்குமார்கள் எல்லாம் கேவலமாக பேசுவார்கள், அற்பமாக பேசுவார்கள். என்ன நாட்டம் இது, என்ன துருவாடை இது, இப்படி நாறுகிறது, யாருடைய ரூகு? இந்த பாவியுடைய ரூகு, தொழாதவருடைய ரூகு, குரான் ஓதாதவருடைய ரூகு, பட்டி எடுத்தவனுடைய ரூகு, பட்டிக்கு கொடுத்தவனுடைய ரூகு, ஏமாற்றியவனுடைய ரூகு, பொய்காரனுடைய ரூகு, குடிகாரனுடைய ரூகு, குடுகாரனுடைய ரூகு, பாவம் செய்தவனுடைய ரூகு, மற்றவர்களுக்கு மற்றவர்களை புறம் பேசியவுடைய ரூகு, கோல்மூட்டியுடைய ரூகு, பெற்றோரை அவமதித்தவுடைய ரூகு, குடும்ப வாழ்க்கையை சீரழித்தவுடைய ரூகு, கொடுக்கல் வாங்கலில் அறாமலால் பேணாதவுடைய ரூகு, மற்றவர்களுக்கு துரோகம் செய்தவனுடைய ரூகு என்று ஒவ்வொரு பாவங்களை சொல்லி இவனுடைய ரூகு என்று சொல்வார்கள். இங்கு ஆயிரக்கணக்கிலே வாசம் பூசியிருப்பார், பெரும் அத்தர் பூசியிருப்பார், மனம் பூசியிருப்பார். பாதையில் போனால் மணக்கும், வாகனம் ஏர் கண்டிஷன், வீடில் ஏசி, பெரிய கம்பெனி, பெரிய தோட்டம், ரூகு நாறும். எனவே ஈமானும் அமலும் தக்குவாவும் ரூகை மனமாக்கும். இதுதான் மறுமை இலக்கு. எனவே கண்ணியமானவர்களே, வாழ்வது கொஞ்ச காலம், ஈமானோடும் அமலோடும் வாழ்ந்தால் ரூகு மனமாகும், மலக்குமார்கள் வரவேற்பார்கள். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு அழகான மௌத்தை, நம்முடைய ரூகுகள் மனமாகின்ற ஒரு மௌத்தை நமக்கு தந்தருவானாக. நலனுடைய பாவங்களை மனுத்தருளாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருளாயாக, குற்றவர்களுடைய பாவங்களை மனுத்தருளாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்கள் அவருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, சில உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, சில இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, நல்ல இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, உன்னுடைய நல்லடியார்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்ற கேள்வி செய்வாயாக, நபியர்களுடைய சுண்ணத்தை நமக்கு விருப்பமாக்குவாயாக, அதை அழகாக காட்டுவாயாக, அதை பின்பற்றுகின்ற பக்குவத்தை தருவாயாக, யார் யார் நம்முடைய கபலாளியாக இருக்கிறார்களோ அவருடைய கபரை சொர்க்க பூங்காவாக்குவாயாக, நம்முடைய மௌத்தையும் அழகாக்குவதாக, நம்முடைய மௌத்தை மலக்குமார்களுடைய சூழலில் ஆக்குவாயாக, நம்முடைய ஜனாதாக்களை மலக்குமார்கள் தூக்கிச் செல்கின்ற ஜனாதாக்கள் ஆக்குவாயாக, நம்முடைய ஜனாத வைபவங்களை மலக்குமார்கள் பிறந்தெல்லாம் கலந்து கொள்கின்ற நல்ல ஒரு நல்ல நிகழ்வாக மாற்றுவாயாக. ஈமாடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக.